வணக்கம், நான் கவிதா. இது பொன்னியின் செல்வன் பாட்காஸ்ட். போன எபிசோடில் நாம் குந்தவையும் வானதியும் குழந்தை ஜோசியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே நுழைஞ்சார் வந்தியத்தேவன் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எபிசோடில் ஆத்தங்கரையில் ஆழ்வார்க்கடியானோட பரிசல்ல இருந்த நம்ம வந்தியத்தேவன் குழந்தை ஜோசியர் வீட்டுக்கு எப்படி வந்தார், அதை தான் இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்க போகிறோம். சாப்டர் 12, நந்தினி. ஆழ்வார்க்கடியான் படகுல ஏறுறது பிடிக்காத சைவர் படகு நகர்ந்ததும் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, உனக்காக தான் இவனை ஏற விட்டேன். ஆனால் இந்த ஓடத்தில் இருக்கிற வரைக்கும் இவன் அந்த எட்டு எழுத்து பேரை சொல்லவே கூடாது. சொன்னாயா இவனை இந்த கொள்ளிடத்திலே பிடிச்சி தள்ள சொல்லிடுவேன். ஓடக்காரங்க என்னோட ஆளுங்க அப்படின்னு சொன்னார். நம்பிகளே, உங்களோட காதில் விழுந்துதா அப்படின்னு கேட்டார் வந்தியத்தேவன். இவர் ஐந்து எழுத்து பேரை சொல்லாமல் இருக்க வரைக்கும் நானும் எட்டு எழுத்து நாமத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார்க்கடியான். சாட்சாத் சிவபெருமானுடைய பஞ்சாட்சர நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல இவன் யாரு? முடியாது முடியாது அப்படின்னு சொன்னார் சைவர். இப்படியே மாற்றி மாற்றி பேசி ஆழ்வார்க்கடியானும் சைவரை சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாய் பேச்சாக இருந்தது கை கலப்பாகவே மாறிடுச்சு. ஓடக்காரங்களும் வந்தியத்தேவனும் குறுக்கிட்டு அவங்கள விலக்கி விட்டாங்க. பக்த சிகாமணிகளே, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கொள்ளிட வெள்ளத்தில் விழுந்து நேராக மோட்சத்துக்கு போக ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது. ஆனால் எனக்கு இன்னும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னார் வந்தியத்தேவன். ஓடக்காரங்களில் ஒருத்தர், கொள்ளிடத்தில் விழுந்தால் மோட்சத்துக்கு போகிறது நிச்சயமோ என்னமோ தெரியாது, ஆனால் முதலையோட வயிற்றில் போகிறது நிச்சயம், அதோ பாருங்க அப்படின்னு சொன்னார். அவர் காட்டின இடத்துல ஒரு பெரிய முதலை பயங்கரமாக வாயை திறந்துட்டு இருந்தது. திருப்பியும் கொஞ்ச நேரத்தில் ஆழ்வார்க்கடியானுக்கும் சைவருக்கும் சண்டை வர மாதிரி தெரிஞ்சது. அப்போ வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, சுவாமிகளே, நீங்கள் எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்கன்னே தெரியல. யாருக்கு எந்த தெய்வத்து மேலே பக்தியோ அந்த தெய்வத்தை வழிபட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார். அந்த காலத்தில் இந்த மாதிரி சைவ வைஷ்ணவ வேற்றுமை நிறைய பரவி இருந்தது. கொஞ்ச நேரம் பயணத்துக்கு அப்புறமா ஓடும் கரைக்கு வந்து சேர்ந்துச்சு. சைவ பெரியவர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, நீ நாசமாக போவ அப்படின்னு கடைசியாக சாபம் கொடுத்துட்டு போனார். வந்தியத்தேவனோட வந்த கடம்பூர் வீரன் பக்கத்தில் போய் ஒரு குதிரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆத்தங்கரையில் இருந்த அரச மரத்தடியில் உட்கார்ந்தாங்க. அந்த மரத்தில் இருந்த அடர்த்தியான கிளைகளில் நூற்றுக்கணக்கான பறவைங்க உட்காந்து அழகாக பாடிக்கிட்டு இருந்துச்சான். வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் ஒருத்தர் ஒருத்தர் வாயை பிடுங்கி ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. கொஞ்ச நேரம் சுற்றி வளைச்சு ஏதேதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் தம்பி, கடம்பூர் மாளிகைக்கு என்னை அழைச்சிட்டு போகாமல் விட்டுட்டு போயிட்டல்ல அப்படின்னு கேட்டார் ஆழ்வார்க்கடியான். நான் போகிறதே பெரிய கஷ்டமாக போயிடுச்சு நம்பிகளே அப்படின்னு சொன்னார் வந்தியத்தேவன்.
அப்படியா? அப்புறம் நீ எப்படி போன? ஒருவேளை போகவே இல்லையா?
போனேன் போனேன். ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினச்சிட்டா கண்டிப்பாக பின்வாங்க மாட்டேன். வாசலில் இருந்த காவலர்கள்லாம் என்னை தடுத்தாங்க. குதிரையை ஒரு தட்டு தட்டி உள்ளே விட்டேன். தடுத்தவங்க அத்தனை பேரும் உருண்டு தரையில் விழுந்தாங்க. அப்புறம் அவங்க என்னை வந்து சுற்றி நிற்கிறதுக்குள்ளே என் நண்பன் கந்தமாரன் ஓடி வந்து என்னை அழைச்சிட்டு போனான்.
அப்படி தான் இருக்கும்னு நானும் நினச்சேன். ரொம்ப தைரியசாலினி. அப்புறம் என்ன நடந்துச்சு? யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க
அப்படின்னு கேட்டார் ஆழ்வார்க்கடியான். எத்தனையோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பழுவேட்டரையர் வந்திருந்தார். அவருடைய இளைய மனைவியும் வந்திருந்தாங்க. பாப்பா, அந்த பொண்ணு என்ன அழகு அப்படின்னு சொன்னார் வந்தியத்தேவன்.
நீ பாத்தியா என்ன
அப்படின்னு கேட்டார் ஆழ்வார்க்கடியான். ஆமாம், பார்க்காமலா? என் நண்பன் கந்தமாரன் என்னை அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தான். அங்கே பார்த்தேன். அத்தனை பெண்களுக்கு நடுவில் அவன் மட்டும் தனியாக தெரிஞ்சா. ரம்பை ஊர்வசி கூட அவளுக்கு அப்புறம்தான் அப்படின்னு சொன்னார் வந்தியத்தேவன்.
அடே அப்பா, ஒரேடியாக வர்ணிக்கிறியே. அப்புறம் என்ன நடந்துச்சு? குறவை கூத்து நடந்துச்சா?
நடந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்போது உன்னை தான் நினச்சிக்கிட்டேன்.
எனக்கு தான் கொடுத்து வைக்கலை. இன்னும் என்ன நடந்துச்சு
அப்படின்னு கேட்டார் ஆழ்வார்க்கடியான். வேலை நாட்டம் நடந்துச்சு. தேவராளனும் தேவராட்டியும் மேடைக்கு வந்து ஆவேசமாக ஆடினாங்க.
ஏதாச்சும் அருள் வாக்கு சொன்னாங்களா
அப்படின்னு கேட்டார் ஆழ்வார்க்கடியான். ஆமாம், சொன்னாங்க. நினச்ச காரியம் கை கூடும், மழை பெய்யும், நிலம் விளையும் அப்படின்னுலாம் சொன்னாங்க.
அவ்வளோதானா?
இன்னும் ஏதோ ராஜாங்க விஷயத்தை பத்தி சொன்னாங்க, நான் அதெல்லாம் கவனிக்கல.
அடடா, இவ்வளவுதானா? கவனமா இருக்கணும்ல தம்பி. நீ சின்ன பிள்ளை, நல்ல வீரன்னு தெரியுது. ராஜாங்க விஷயங்களை பத்தி எங்கேயாவது யாராவது பேசும்போது கேட்டு வச்சுக்கணும்.
நீ சொல்றதெல்லாம் உண்மை, எனக்கு கூட இன்னைக்கு காலையில அப்படிதான் தோணுச்சு அப்படின்னு சொன்னாரு வந்தியத்தேவன்.
அது ஏன் காலையில தோணுச்சு?
காலையில கந்தமாறனும் நானும் பேசிக்கிட்டே கொள்ளிடக்கரையில நடந்து வந்துட்டு இருந்தோம். ராத்திரி நான் படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்த விருந்தாளிங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டத்துல கலந்துக்கிட்டு ஏதோ ராஜாங்க விஷயத்தெல்லாம் பேசினாங்களாம்.
என்ன பேசினாங்களாம்?
அது எனக்கு தெரியாது. கந்தமாறன் கூட ஏடா குடமா தான் ஏதோ சொன்னான், தவிர தெளிவா எதுவும் சொல்லலை. ஏதோ ஒரு காரியம் சீக்கிரம் நடக்க போகுது, அப்போ சொல்றேன்னு சொல்லிட்டான். அவன் பேச்சே கொஞ்சம் மர்மமா தான் இருந்தது. ஏன் சுவாமிகளே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
எதை பத்தி?
நாடு முழுக்க ஏதேதோ பேசிக்கிறாங்களே. வானத்துல வால் நட்சத்திரம் தெரியுது, ராஜாங்கத்துக்கு ஏதோ ஆபத்து, அப்படி இப்படின்னுலாம். இன்னும் யார் யாரோ பெரிய கைங்கள்லாம் சேர்ந்து அடிக்கடி கூடி அடுத்த பட்டத்துக்கு யார் வரப்போறாங்கன்னு பேசிக்கிறாங்களாம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அடுத்த பட்டத்துக்கு யார் வருவாங்கன்னு அப்படின்னு கேட்டார் வந்தியத்தேவன்.
எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி. ராஜாங்க காரியங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் வைஷ்ணவன், ஆழ்வார்களின் அடியாருக்கு அடியான். எனக்கு தெரிந்த பாசுரங்களை பாடிட்டு ஊர் ஊரா திரியறவன்
அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆழ்வார்க்கடியன் பாட ஆரம்பிச்ச போது வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, உனக்கு புண்ணியமா போகும், நிறுத்து அப்படின்னு சொன்னாரு.
அடடா, தெய்வ தமிழ் பாசுரத்தை நிறுத்த சொல்றியே.
ஆழ்வார்க்கடியான் நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம் தோணுது, அதை சொல்லட்டுமா?
நல்லா சொல்லு.
தடிய தூக்கிட்டு வந்து அடிக்க மாட்டீங்களே?
உன்னையா? உன்னை அடிக்க என்னால முடியுமா?
உன்னுடைய வைஷ்ணவம், பக்தி, பாசுர பாடல் எல்லாமே வெறும் வேஷமோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னார் வந்தியத்தேவன்.
ஐயையோ, இது என்ன பேச்சு? அபச்சாரம் அபச்சாரம்.
அபச்சாரமும் இல்லை, உபச்சாரமும் இல்லை. உன்னுடைய பெண்ணாசையை மறைக்கிறதுக்கு தான் நீ இந்த மாதிரி வேஷம் போடுற. உன்னை மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இப்படி பெண்ணாசை பிடிச்சு அலையிறவங்க அப்படி என்னதான் கண்டிங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் வெறுப்பாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் வந்தியத்தேவன்.
தம்பி, பெண்ணாசை பிடிச்சு அலையிறவங்க சிலர் உண்டு, ஆனால் அவங்களோட என்னை சேர்த்து பேசாத, நான் வேஷதாரி இல்லை அப்படின்னு சொன்னார் ஆழ்வார்க்கடியான்.
அப்படின்னா பல்லாக்கில் வந்த அந்த பொண்ணுக்கிட்ட ஓலை கொடுக்கும்படி ஏன் கேட்டீங்க? அதுலேயும் இன்னொரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு மேலே ஆசை வைக்கலாமா? நீங்கள் கடம்பூர் மாலைக்கு வரேன்னு சொன்னது அவளை பார்க்கறதுக்கு தானே அப்படின்னு கேட்டார் வந்தியத்தேவன்.
இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு நீ சொல்கிற காரணம் தப்பு, வேற ஒரு காரணம் இருக்குது, அது பெரிய கதை
அப்படின்னு சொன்னார் ஆழ்வார்க்கடியான். குதிரை இன்னும் வர காணோம், அந்த கதையை தான் சொல்லுங்களேன் கேட்கலாம் அப்படின்னு சொன்னார் வந்தியத்தேவன்.
கதைனா கற்பனை கதை இல்லைப்பா, உண்மையாக அடந்த கதை, அதிசய வரலாறு. கேட்டால் ஆச்சரியப்படுவேன், கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணுமா
அப்படின்னு கேட்டார் ஆழ்வார்க்கடியான். இஷ்டம் இருந்தால் சொல்லுங்க.
ம், சொல்கிறேன். கொஞ்சம் எனக்கு அவசரமாக போக வேண்டியது இருக்குது, இருந்தாலும் சொல்லிட்டு போகிறேன். மறுபடியும் உன்கிட்ட ஏதாவது உதவி கேட்டு வர மாதிரி இருக்கும், அப்போ தட்டாமல் செய்வியா அப்படின்னு கேட்டார் ஆழ்வார்க்கடியான்.
நீங்கள் கேட்குறது நியாயமான உதவியாக இருந்தால் கண்டிப்பாக செய்வேன், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் அப்படின்னாரு வந்தியத்தேவன்.
இல்லை இல்லை, உன்கிட்ட கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். இந்த இரண்யாசுரன் பழுவேட்டரையரோட சின்ன மனைவி இருக்கிறாளே, நான் ஓலை கொண்டு போக சொன்னேனே, அவள் பேர் நந்தினி. அவளுடைய கதையை நீ கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவ, உலகத்தில் இப்படியும் நடக்குமான்னு
அப்படின்னு நந்தினியுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஆழ்வார்க்கடியான். ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டில் இருக்க வைகை நதி கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தவரான். அவருடைய குடும்பம் பரம்பரை பரம்பரையாக வைஷ்ணவ பக்தர்கள். அவரோட அப்பா ஒரு நாள் நதிக்கரையில் இருந்த நந்தவனம், அதாவது தோட்டத்துக்கு போனாராம். அங்கே ஒரு பெண் குழந்தை அனாதையாக கிடக்கிறத பார்த்துருக்காரு. குழந்தையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த குழந்தை ரொம்ப அழகாக கலையாக இருந்துச்சான். அவங்க அந்த குழந்தைய வீட்டோடையே வச்சு வளர்த்துட்டு வந்தாங்களாம். நந்தவனத்தில் கிடைச்சனால நந்தினி அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க. ஆழ்வார்க்கடியான் அந்த பொண்ணை தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. நந்தினிக்கு வயசாக ஆக பெருமாள் மேலே பக்தியும் வளர்ந்துட்டே வந்துச்சான். அவள் இன்னொரு ஆண்டாளாக மாறுவா அப்படின்னு அக்கம் பக்கத்துலலாம் நம்பினாங்க. அந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கும் அதிகமாக இருந்துச்சான். அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அந்த பெண்ணை வளர்க்குற பொறுப்பை ஆழ்வார்க்கடியான் தான் எடுத்துக்கிட்டாரு. ரெண்டு பேரும் ஊர் ஊராக போய் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பாடி வைஷ்ணவத்தை பரப்பினாங்களாம். நந்தினி துளசி மாலையை போட்டுக்கிட்டு பக்தி பரவசத்தோட பாசுரம் பாடுறதை கேட்டவங்கெல்லாம் மதிமயங்கி போனாங்களாம். ஒரு தடவை ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்துக்கு யாத்திரை போயிருந்தார். இந்த இடத்துல திருவேங்கடம்ன்றது திருப்பதின்னு நினைக்கிறேன். அவர் திரும்பி வர கொஞ்சம் நாள் ஆயிடுச்சான். அதுக்குள்ளே நந்தினிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவளுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் கடைசியாக மதுரைக்கு பக்கத்தில் போர் நடந்திருக்கு. பாண்டியர்களுடைய படையே நாசமாயிடுச்சு. வீரபாண்டியன் உடம்பெல்லாம் காயத்தோட போர்க்களத்தில் கிடந்திருக்காரு. அப்போ அவருடைய அந்தரங்க ஊழியர்கள் அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சிருக்காங்க. ராத்திரியோட ராத்திரியாக நந்தினி வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. பாண்டியனுடைய நிலைமையை பார்த்து இறக்கப்பட்ட நந்தினி அவருக்கு பணிவிட செஞ்சிருக்கா. ஆனால் சீக்கிரமாகவே சோழ வீரர்கள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நந்தினி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வீரபாண்டியனை கொண்டுட்டாங்க. நந்தினியோட அழகை பார்த்து பழுவேட்டரர் அவளை சிறப்பிடிச்சிட்டாரு. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பார்க்கவே முடியல. அன்னையிலேருந்து ஒரு தடவையாவது நந்தினியை நேரில் சந்தித்து பேசணும், அவள் விரும்பினா அவளை எப்படியாவது விடுதலை செய்யணும்னு ஆழ்வார்க்கடியான் முயற்சி பண்ணுறாரு. இது வரைக்கும் அந்த முயற்சி வெற்றி பெறலை. இந்த வரலாறை கேட்ட வந்தியத்தேவனுக்கு மனசு உருகிடுச்சு. கடம்பூர் மாளிகை பல்லாக்கில் இருந்தது நந்தினி இல்லை இளவரசன் மதுராந்தகர் தான் ஆழ்வார்க்கடியான் கிட்ட சொல்லிடலாமான்னு ஒரு நிமிஷம் யோசித்தான். அப்புறம் அவர் மனசுக்கு அது சரின்னு படலை. ஒருவேளை இந்த கதை முழுசும் ஆழ்வார்க்கடியானோட கற்பனை கதையோன்னு தோணுச்சு. அதனால கடம்பூர் மாளிகையில் நடந்த ரகசியத்தை ஆழ்வார்க்கடியான் கிட்ட சொல்லலை. அப்போது கொஞ்ச தூரத்தில் கடம்பூர் வீரன் குதிரையோடு வந்துட்டு இருந்தான்.
தம்பி, எனக்கு நீ ஒரு உதவி செய்கிறியா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டார்.
நான் என்ன உதவி செய்ய முடியும்? பழுவேட்டரையர் இந்த சோழ பேரரசையே ஆட்டு வைக்கிறாரு. நானே ஒரு செல்வாக்கு இல்லாத தன்னந்தனிய ஆள், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்தியத்தேவன் ஜாக்கிரதையாக பேசினார். அப்புறமா, நம்பிகளே, ராஜாங்க காரியங்களை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்க. சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த பட்டத்துக்கு உரியவர் யாருன்னு உங்களால் சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டார். இப்படி கேட்டுட்டு ஆழ்வார்க்கடியானோட முகத்தில் ஏதாச்சும் மாறுதல் தெரியுதான்னு பார்த்தாரு. ஆனால் ஆழ்வார்க்கடியானோட முகத்தில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை.
அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, குழந்தை ஜோசியர்கிட்ட கேட்டால் ஒருவேளை சொல்லுவார்
அப்படின்னு சொன்னார் ஆழ்வார்க்கடியான். ஓஹோ, குழந்தை ஜோசியர் அவ்வளோ பெரிய கெட்டிக்காரரா?
அசாத்திய கெட்டிக்காரர்ப்பா, ஜோசியன் சொல்கிறதுல பெரிய ஆள்
அப்படின்னு சொன்னார் ஆழ்வார்க்கடியான். அப்படின்னா அவரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு வந்தியத்தேவன் நினச்சார். இதோட இந்த சாப்டர் முடியுது. நந்தினியை பற்றி ஆழ்வார்க்கடியான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா? குழந்தை ஜோசியர்கிட்ட போய் வந்தியத்தேவன் என்ன தெரிஞ்சுக்க போகிறாரு? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வரப்போகிற எபிசோட்ஸில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.